ஸ்ரீகுருப்போ நம, பரமகுருப்போ நம. ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்போ நம. அருகி ஓம். கலியுகத்திலே உத்தாரத்திற்கு என்ன வழி? நாம் பொதுவாகவே சொல்கிறோம், பாயுது கலிகாலம், இங்கே தர்மங்களே இல்லை, இங்கே பக்தி இல்லை, மக்களிடத்திலே சத்தியம் இல்லை அப்படின்னு சகஜமாக பேசுறது உண்டு. அது நாம் சகஜமாக சொல்றது இல்லை, வேதவியாசரே பகவதாதி புராணங்களிலே சொல்லியிருக்கார். சாட்சாத் பகவான் மகாவிஷ்ணுவே வேதவியாசராக அவதரித்து மகாபாரதம் வேதங்களை விபாகம் செய்து 5வது வேதமான மகாபாரதத்தையும் ரச்சனை செய்து 18 புராணங்களையும் உபபுராணங்களையும் ரச்சனை செய்த வேதவியாசர் தானே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் கலிகாலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு யுகத்தையும் எடுத்துட்டோம்னால் அந்தந்த யுகங்களுக்கு ஒரு சிறப்புண்டு. கிருத்தயுகத்திலே 100% சத்தியம் புண்ணியம் இருந்தது. அதே திரேதாயுகம் வரும்போது அது 4 3 சத்தியம் புண்ணியம் நிலச்சிருந்தது, 1 பாபங்களாக இருந்தது. அதே துவாபர யுகத்திலே பகவானே நியமித்தது, துவாபர யுகத்திலே 50-50 4 2 அதாவது பாதிக்கு பாதி புண்ணியங்களும் பாபங்களும் கலந்திருக்கிறதாக இருக்கிறது. அதே கலியுகத்திலே முதலிலே 4 1 அந்த 1 குறைந்து முழுவதுமாக பாபங்களே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு யுகமாக மாறுறது கலியுகத்திலே அப்படிங்கிறது பகவான் வைத்த நியதி அது, அந்த கிரமம். அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக பகவானை அடைஞ்சால் உத்தாரத்திற்கு மோட்ச மார்க்கத்திற்கு வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தோமானால், பகவானிடத்திலே பக்தி செய்யணும். அந்த பக்தி பிறக்கிறதற்கு பகவானுடைய மகிமைகளை, குணங்களை, சரித்திரத்தை, பகவானுடைய மகிமைகளை கேட்கணும், ஸ்ரவணம் செய்யணும். பகவானுடைய மகிமைகளை, குணங்களை மீண்டும் 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 கேட்கறதுனாலே பக்தி ஏற்பட்டு அது திருட பக்தியாக இருந்து அந்த திருடமான பக்தியின் மூலமாக பகவானிடத்திலே ஞானம் உருவாகிறது. அதற்கு வைராக்கியமும் அவசியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஞானத்தினோட அந்த ஞானத்தை கொடுக்கறதற்காக நமக்கு நியத குரு வரணும். அந்த நியத குரு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பிம்பரூபியான பரமாத்மாவை ஸ்வரூபத்தை காண்பிக்கணும். அந்த அவர் நியத குரு காண்பிக்கக்கூடிய மார்க்கத்திலே அந்த நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமையான பிம்பரூபி பரமாத்மாவை உபாசனை செய்யும் போது பகவான் நமக்கு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்கிறார். அதுவே அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அபரோக்ஷ ஞானம் ஆனவர்களுக்கே மோட்சம் அப்படிங்கிறது பகவான் வைத்த கிரமம். அப்ப அந்த அபரோக்ஷ ஞானம் சித்திக்கிறதுக்கு மோட்ச மார்க்கத்திற்கு வழி என்ன அப்படிங்கிறது சாதனை மார்க்கம். அந்த சாதனை மார்க்கம் ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு மாதிரி அமைந்திருக்கு. ஆக ஒவ்வொரு யுகத்திலே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தால், கிருதயுகத்திலே விசேஷமான தியானங்களை செய்து, தபசுன்னா தபசு, அப்பேற்பட்ட நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவு தபசு. சச்சா துருவ ராஜன் செய்த தபசா கேட்டிருக்கோம், 5 குழந்தை 6 அப்பேற்பட்ட தபசு பண்ணியிருக்கான். வெறும் இலை தலைகளே உண்டு, வெறும் ஜலத்தை மாத்திரம் ஸ்வீகாரம் செய்து, வெறும் சுவாச உச்சுவாசத்தை மட்டும் செய்து, மற்றும் அதையும் நிறுத்தி கும்பக பிராணாயாம சக்தியிலே சுவாசத்தையும் நிறுத்தி தபசு செய்தான் துருவ மகாராஜா. பிரகலாத ராஜர் செய்யாத தபசா, அப்பேற்பட்ட தபசு பண்ணியிருக்கார். ஏன், அந்த காலத்திலே கிருத்தயுகத்திலே இருந்த ராட்சசர்கள் கூட அப்பேற்பட்ட தபசு பண்ணியிருக்கான்னு பாக்குறோம். ஆக தபசுகள், தபசு செய்து தபோ சக்தியினாலே பகவானை அடைந்த யுகம் அது கிருதயுகம். தியானத்தினாலே பகவானை அடைந்த யுகம் கிருதயுகம் அப்படின்னு பாக்குறோம். அதற்கப்புறமாக திரேதாயுகம் அப்படின்னு பார்த்தோம்னால் யஜ்ய யாகங்களை செய்திருக்கார். சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த யுகம் அது. ராமச்சந்திரமூர்த்தியே தானே பகவானே ஆனாலும் அஸ்வமேத யாகங்களை செய்து காமிச்சிருக்கார். அவருடைய தந்தையான புத்திர தசரத மகாராஜா அஸ்வமேத யாகங்களையும் புத்திர காமேஷ்டி முதலான யாகங்களை செய்து காமிச்சிருக்காங்க. ஆக யஜ்ய யாகங்களினாலே பகவானை அடைந்தது விசேஷமாக த்ரேதா யுகத்திலே அப்படின்னு பார்க்குறோம். அதே துவாபர யுகத்திற்கு வரும்போது தானங்கள், தான தர்மங்கள், தானங்களை கொடுத்தவர் யுதிஷ்டரம் தர்ம ராஜா செய்யாத தானங்களா? என் கர்ணனே சக்ஷா சூரியவம்சம் சூரியனுடைய அவதாரமான கர்ணன் தானங்களை செய்திருக்கார். ஒவ்வொருவரும் தானங்களை கொடுத்திருக்கார். ஆக தானத்தினாலே பகவானுடைய அர்ச்சனையினாலே பகவானுடைய அடையக்கூடிய மார்க்கத்தை பண்ணவா துவாபர யுகத்திலே. ஆக ஒவ்வொரு யுகத்திலையும் பகவானை அடையதற்காக பலதரப்பட்ட சாதனை மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்த்திருக்கான், செய்து காமிச்சிருக்கான். அப்ப அந்தந்த யுக தர்மமாக அது இருந்திருக்கு, அந்தந்த யுகத்திலே அது சாத்தியமாக இருந்திருக்கு. ஆக இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காளே, இந்த கலியுகத்திலே நம்மளாலே அப்பேற்பட்ட தபசு பண்ண முடியுமோ கிருத்தயுகத்துல பண்ண மாதிரி? 10 நிமிடம் கண்ணை மூடி பகவானை ஏகமனதாக சிந்தனையை செய்து தியானித்து அந்த பகவானை ஸ்தோத்திரம் செய்து அவனுடைய ரூப அலங்காரங்களை சிந்தனை செய்து அவனுடைய குணங்களை அவனுடைய காரியங்களை மகிமைகளை சிந்தனை செய்து தியானிக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்கா இன்னைக்கு? காயத்ரி ஜபத்தை 10 நிதானமாக பகவத் சிந்தனையோட சொல்ல முடிகிறதா? அப்படி இருக்கும்போது கிருதயுகத்திலே செய்த அந்த தியானத்தின் மூலமாக பகவானை அடைந்த கிரமம் கலியுகத்திலே சாத்தியமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது எல்லோருக்கும் அந்த சாத்தியமாக இருக்கிறது இல்லை. சில அப்புறம் சில ஞானிகளுக்கு, அப்பேற்பட்ட அந்த தபோசீலர்களுக்கு கலியுகத்திலையும் சாத்தியமாக இருந்திருக்கு. ஆனால் எல்லோருக்கும் சாத்தியமானு கேட்டால் கலியுகத்திலே இல்லை. த்ரேதா யுகத்தில் எடுத்துட்டோம் யாக யஜ்யங்களை பண்ணா அப்படின்னு, கலியுகத்திலே அதே போல யாக யஜ்யங்களை எல்லோரும் செய்திட முடியுமா? ஏன், யாகத்தை செய்ய வைக்க வேண்டிய அந்த புரோகிதர் ஆச்சாரியர் அப்பேற்பட்ட சுத்தமாக இருக்கணும், அப்பேற்பட்ட வேத விற்பனராக இருக்கணும், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவராக இருக்கணும், ஆச்சார அனுஷ்டானத்தினில் இருக்கிறோம், அவருக்கு அப்பேற்பட்ட தபோ சக்தி இருக்கணும், அப்பேற்பட்ட ஆச்சாரியர் நம்மளுக்கு கிடைக்கணும் பண்ணி வைக்கிறதுக்கு, செய்து வைக்கிறதுக்கு. அதே போல ஹோம திரவியங்கள் சுத்தமாக இருக்கணும். குசுவா பசுவான பசுவினுடைய பாலிலே, அந்த பசுவினுடைய பாலிலே இருந்து தயாரித்த கிடைத்த தயிர் வெண்ணெய் அதிலிருந்து சுத்தமாக காய்ச்சிய நெய்யாக இருக்கணும். அதுவும் திரவியங்கள் சுத்தமாக இருக்கணும். இது எல்லாமே பார்த்தோம்னால் கலியுகத்தில் அப்பேற்பட்ட சுத்தமான திரவியங்கள் கிடைக்கிறதா? இல்லை. செய்தக்கூடிய மனசாவது நமக்கு இருக்கா? இல்லை. பண்ணும்போது யாகம் எவ்வளவு செலவாயிடுமோ, இவ்வளவு பண்ணிடுமோ, இவ்வளவு நேரம் பண்றாளே, இவ்வளவு மந்திரம் சொல்றாளே, நம்மளுக்கு பொறுமையும் இல்லை. நிறைய நேரம் சொல்லக்கூடிய புரோகிதரை காட்டிலும் சுருக்கமாக சொல்லி முடிக்கக்கூடியவரை கண்டால் நமக்கு சந்தோஷம். ஆக கலியுகத்திலே செய்து வைக்கிறவளும் அப்பேற்பட்டது கிடைக்கிறது கஷ்டம், திரவியங்களும் அப்பேற்பட்ட சுத்தமாக கிடைக்கிறதும் அபூர்வம். அதை செய்யக்கூடியவர்களும் அந்த ஸ்ரத்தையினோடு இது நாகம் கர்த்தா ஹரிகர்த்தா பகவான் செய்து வைத்ததுங்கிற அகங்காரம் இல்லாமல் பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடியவராக இருப்பதும் ரொம்ப அபூர்வம். ஆக கலியுகத்திலே அப்பேற்பட்ட யஜ்ய யாகங்களும் சிரமமாக இருக்கு, எல்லாராலும் பண்ண முடியல. துவாபர யுகத்திலே செய்தது போல தானங்களை பண்ண முடிகிறதான்னு கேட்டால் அவரவர்கள் அவரவர்கள் வயிற்றுப்பிழப்புக்கு சம்பாதிச்சு ஓடுறதே கஷ்டமாக இருக்கு, மிஷின் யுகமாக இருக்கு. இது பற்றாக்குறைக்கு ஹவுசிங் லோன், ஹோம் லோன், கார் லோன் பல கடன்களை வாங்கி வச்சுட்டு ஆயுசபுரம் சம்பாதிக்கிறதுக்கு கடனுக்கே போயிட்டு இருக்கு. அப்ப கலியுகத்திலே தனக்கு மீறிய தர்மம் அப்படின்னால் தானங்களை கொடுக்கறதிலும் எல்லாரோடுக்கும் அதே போல தானங்களை கொடுக்க முடியறதில்லை. தேவதா அர்ச்சனை, பகவானுக்கு அர்ச்சனை பண்ண முடிகிறதான்னு கேட்டால் கன்னத்துல தட்டின்னு போயிட்டு இருக்கான் பகவானுக்கு. நித்தியப்படியாக அவரவர்கள் ஆத்திலே விழுந்த துளசி புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த துளசிகளில புஷ்பங்களில் இருக்கக்கூடிய பகவத் ரூபத்தை சிந்தனை செய்து நம்முள்ளே இருக்கக்கூடிய பகவானை சிந்தனை செய்து மூர்த்திகளில் இருக்கக்கூடிய பகவத் ரூபங்களை, சாலை கிராமங்களில் இருக்கக்கூடிய பகவத் ரூபங்களை சிந்தனை செய்து இந்த ரூபங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஐக்கியமத்துவத்தை, எல்லோரும் பகவானே, எனக்குள்ளேயும் பகவானே இருந்து இந்த பூஜையை செய்ய வச்சிருக்கான். இந்த புஷ்பாதி திரவியங்களிலே, ஜலத்திலே, புஷ்பத்திலே, பழங்களிலே, துளசிகளே பகவத் ரூபமே இருக்கிறது. அந்த இதுக்கு ஏற்றுக்கக்கூடிய பூஜையை ஏற்றுக்கக்கூடிய பகவானே அந்த மூர்த்திகளிலும் சாலை கிராமங்களிலும் உட்கார்ந்து நின்றிருக்கான். ஆக என்னுள்ளே இருந்து நீயே பூஜையை செய்து செய்வித்து அனுகிரகம் செய்கிற அப்படிங்கிற அனுசந்தானத்தினோட அந்த பூஜையை ஸ்ரத்தையனோட பக்தியினோட தேவதை அர்ச்சனையை, பகவத் அர்ச்சனையை, ஆராதனையை செய்யறதும் எல்லோராலும் சாத்தியமாக இல்லை, எல்லோரும் செய்ய முடியறதில்லை. அப்போ கலியுகத்திலே உத்தாரமாவதற்கு என்ன மார்க்கம்? ஆக இதையெல்லாம் செய்யாமல் விட்டுடலாமானா? இல்லை, செய்யணும். கண்டிப்பாக பிரயத்தனம் செய்யணும், முயற்சி செய்யணும், கர்மங்கள் செய்து பலனை சமர்ப்பணம் செய்தால்தான் பகவான் அனுகிரகம் செய்வானே தவிர கர்மத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதில்லை. கர்மங்களை முழுவதுமாக விடுவதிலே பகவானுக்கு சம்மதமே கிடையாது, ஆச்சாரியர் மகனியர்களுக்கு சம்மதமே கிடையாது. ஆக கர்மங்களை செய்ய பிரயத்தனப்படும், ஆனால் வெவ்வேறு யுகங்களிலே செய்த விதத்திலே அந்த செய்யும் அந்த ஸ்ரத்தையிலே அப்பேற்பட்ட அந்த ஒரு வைபவத்திலே இந்த கலியுகத்திலே செய்ய முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியமில்லை, அது எல்லோருக்கும் சாத்தியமில்லைங்கிறது தெரிகிறது. அப்ப கலியுகத்திலே என்ன வழி, உத்தாரத்திற்கு என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீபாத ராஜர் தன்னுடைய உகாபோகத்திலே விசேஷமாக சொல்றார். புராணங்களிலிருந்து, இதிகாச புராணங்களிலிருந்து சாஸ்திரோக்தமான அந்த விஷயத்தை சுலபமாக சொல்றார் ஸ்ரீபாத ராஜர். நம்ம துருவனை பத்தி பார்த்தோம், துருவாம்ச சம்பூத்தர் அந்த துருவனை அவதரித்து ஸ்ரீபாத ராஜராக கலியுகத்திலே அவதரித்து விபுதேந்திர தீர்த்தருடைய வித்யா சிஷ்யராக வந்து ஸ்ரீபா பத்மநாப தீர்த்தருடைய மூலப்பட பரம்பரையிலே அந்த பீட்டாதீசராக அலங்கரித்த லக்ஷ்மி நாராயண தீர்த்தர் ஸ்ரீபாத ராஜர். அவரே வியாசராஜருக்கும் வித்யா குருவாக இருந்தவர். அப்பேற்பட்ட ஸ்ரீபாத ராஜர் சொல்றார் தன்னுடைய உகாபோகத்திலே,
தியானபூ கிருதயுகதி யஜன யஜ்ஞமோ த்ரேதாயுகதி தானவாந்தக தேவதார்ச்சனே த்வாபரயுகதி ஆமானவரிஹே இஷ்டுபலவோ அஷ்டுபலவு ஈ கலியுகதி கேசவ நாராயணா மாதவா இந்தரே கை கொடுவ ரங்கவிட்டலா.
எவ்வளவு அழகாக சொல்றார், தியானவு கிருதயுகதி. கிருதயுகத்திலே தியானத்தின் மூலமாக பகவானை அடைந்தாள். அந்த பகவத் அவனை அடையக்கூடிய அந்த மார்க்கம் அவர்களுக்கு கிடைத்தது. திரேதாயுகதி, திரேதாயுகத்திலே யஜ்ய யாகங்கள் மூலமாக ஆராதனை செய்து பகவானை மோட்ச மார்க்கத்தை அடைந்தாள். தானவாந்தக தேவதா அர்ச்சனை துவாபர யுகதி, துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதார காலத்திலே தானங்கள் மூலமாக தேவதா அர்ச்சனை பகவானுக்கு அர்ச்சனை பூஜைகள் செய்வதன் மூலமாக விசேஷமாக அந்த பகவானை அடையக்கூடிய மார்க்கத்தை மோட்ச மார்க்கத்தை அடைந்தார். அந்த சாதனைகளை பண்ணா ஆமானவரிகே அந்த மனுஷ அதே அப்பேற்பட்ட அந்த மனுஷர்களுக்கு எஷ்டு பலவோ அந்த மனுஷர்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பலன் அந்தந்த யுகங்களிலே தியானம் செய்வதனாலே கிருதயுகத்திலும், யாக்ஞ யாகங்கள் செய்வதனாலே திரேதாயுகத்திலும், தானம் மற்றும் தேவதா அர்ச்சனை செய்வதனாலே கிடைத்த பலன் துவாபர யுகத்திலும் அந்த மாணவர்களுக்கு கிடைத்ததோ எஷ்டு பலவோ எவ்வளவு பலனோ அஷ்டு பலவோ அவ்வளவு பலனானது ஈ கலியுகதி இந்த கலியுகத்திலே எப்படி கிடைக்கும், நம்மளுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னால் ஸ்ரீபாதராஜர் அழகாக சொல்றார், கேசவா நாராயணா மாதவா எந்தரே கை கொடுவ ரங்க விட்டலாங்கிறார். கேசவா நாராயணா மாதவான்னு அந்த பகவானுடைய நாமத்தை பக்தியினோட ஸ்ரத்தையினோட நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக பிராயச்சித்தமாக பகவானிடத்திலே மன்னிப்பு கேட்டு வருந்தி பகவான் உன் இப்பேற்பட்டவன் அப்பா நாராயணா நீ சர்வோத்தமன் அனந்தானந்த கல்யாண குணபரி பூர்ணன் அனைத்து குணங்களும் உன்னிடம் இருக்கு சர்வ தோஷ தூரன் உன்னிடத்திலே ஒரு சின்ன தோஷமும் கிடையாது நீ எப்போதும் சர்வோத்தமன் சர்வஸ் நீ சுதந்திரன் எல்லாரையும் விட சுதந்திரமானவன் நீ ஒருவனே நீயே சர்வோத்தமன் அனந்த குணங்களை உடையவன் அனந்த நாமங்களை உடையவன் அனந்த ரூபங்களை உடையவன் அனந்த அனாதி காலத்திலிருந்து அனந்த காரியங்களை செய்விப்பவன் நீயே சுவாமின்னு சொல்லி பகவானிடத்திலே சரணாகதி அடைந்து அப்பா நான் பாபிஷ்டன், பாவங்களை செய்தவன், பாப்போகம், பாபகர்மாகம், பாபாத்மா, பாபசம்பவகான்னு சொல்லி இந்த பாவங்களை எல்லாம் பரிகாரம் செய்யணும், ரட்சணை செய்யணும் அப்படின்னு பகவானிடத்துல சரணாகடி அடைந்து பக்தியினுடைய ஸ்ரத்தையினுடைய பகவானுடைய ரூபங்களையும் குணங்களையும் அவனுடைய மகிமைகளையும் சிந்தனை செய்து ஸ்ரத்தையாக அந்த பகவானுடைய நாமத்தை கேசவா நாராயணா மாதவான்னு அவனுடைய நாமத்தை மனமுருகி பக்தியினோட சொல்லும்போது அதுவே மோட்ச மார்க்கம். அஷ்டு எஷ்டு பலவோ, அந்த வெவ்வேறு யுகங்களிலே செய்த சாதனை மார்க்கத்திலே அந்த அந்த மாணவர்களுக்கு மனுஷர்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலன் எஷ்டு பலவோ அஷ்டு பலவோ அந்த பலன் இந்த கலியுகத்திலே கேசவா நாராயணா மாதவாயந்தரே கை கொடுவாரங்க விட்டலா, அதை கொடுக்கறதுக்காக பகவான் காத்திருக்கான்னு சொல்லி ஸ்ரீபாதராஜர் அழகாக சொல்றார். இது ஆச்சாரியர் ஸ்ரீமடத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியார் மத்வாச்சாரியார் தன்னுடைய கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்துல சொல்றார். கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்திலே 37 கிரந்தங்களிலே ஒரு கிரந்தம் கிருஷ்ணாமிர்த மகார்ணவ கிரந்தம். அந்த கிரந்தத்திலே 60வது ஸ்லோகத்திலே சொல்றார், யதப்யர்ச்ச ஹரிம் பக்தியா கிருதே வர்ஷ சதைரபி பலவாப்னோதி விபுலம் கலௌ சங்கீர்த்திய கேசவம். கிருதயுகத்திலே 100 வருடங்கள் கிருதே வருஷ சதைரபி 100 வருடங்கள் செய்த பகவத் அர்ச்சனை ஆராதனை முதலான எப்பேற்பட்ட புண்ணிய காரியங்கள் உண்டோ அதைவிட அந்த பலனை விட கலியுகத்திலே கேசவ நாமம் நாராயண நாமம் பகவானுடைய நாமத்தை கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படிங்கிறார். கலௌ சங்கீர்த்திய சங்கீர்த்திய கேசவம், இந்த கலியுகத்திலே அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய நாமத்தை பக்தியினோட பாடுவதனாலே அந்த நாமத்தை உச்சாடம் செய்வதனாலே சங்கீர்த்தனம் செய்வதனாலே அது பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் தன்னுடைய கிருஷ்ணாமிர்த மகார்ணவத்திலே ஸ்பஷ்டமாக சொன்னதையே இங்க ஸ்ரீபாதராஜர் உகாபோகத்திலே கொடுத்திருக்கார். அதனாலேதான் புரந்தரதாசர் சொல்றார், கலியுகதல்லி ஹரிநாம நேனதரே குலகோட்டி உதரி சுவுது. கலியுகதல்லி ஹரிநாம நேனதரே குலகோட்டி உதரி சுவுது சொல்றார். இந்த கலியுகத்திலே ஹரியினுடைய நாமத்தை நினைத்தால் அது எப்பேற்பட்ட பலன் கொடுக்கும்னால் நீ உங்களை மாத்திரம் உத்தாரம் செய்யறதில்லை, அது குலக்கோட்டி உத்தரிசுவது, உன்னுடைய குலத்தையே உத்தாரம் செய்யும், உன்னுடைய வம்சத்தையே உத்தாரம் செய்யக்கூடியது அந்த ஹரியனுடைய நாமம். பக்தியினோட இந்த கலியுகத்திலே அந்த பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்வதனாலே ஏற்படக்கூடிய பலன்னு புரந்தரதாசர் நாரதாம்ச சம்பூத நாரதரே அவதரித்து சொல்லியிருக்கார். அதனாலேதான் கலியுகத்திலே எப்பேற்பட்ட பாக்யம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுகத்திலும் அப்பேற்பட்ட பெரிய தபசு கிருதயுகத்திலே தபசு செய்து, திரேதா யுகத்திலே யஜ்யாகங்களை செய்து, துவாபர யுகத்திலே தான தர்மங்களையும் தேவதா அர்ச்சனையும் செய்து கிடைத்த பலனை கலியுகத்திலே பகவான் பக்தியினோட ஸ்ரத்தையினோட அவனுடைய நாமத்தை பகவானுடைய குணங்களையும் ரூபங்களையும் மகிமைகளையும் சிந்தனை செய்து பக்தியினோட ஸ்ரத்தையினோட பாடுவதனாலே அப்பேற்பட்ட பலன் சுலபமாக கிடைக்கிறது இந்த கலியுகத்திலே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவதைகளுமே வெவ்வேறு யுகங்களிலே அவதரித்த தேவதைகள் கலியுகத்திலே அவதரிக்க ஆசைப்படுறாங்கிறார். பகவானிடத்திலே வரம் வாங்கிட்டு வர்றார். அதனாலே பாக்குறோம் சாட்சாத் வாயு பகவான் ஆச்சாரியர் மத்வாச்சாரியராக கலியுகத்துல வந்திருக்கார். பகவான் நாராயணனே அனுப்பியிருக்கான் கலியுகத்திலே நீங்கள் போய் ஜனங்களை உத்தாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்திரனே அந்த கலியுகத்திலே இந்திரனே டீகாச்சாரியாராக ஜெயதீர்த்தராக அவதரிச்சிருக்கார். சாட்சாத்த நாரதரே புரந்தரதாசராக அவதரிச்சிருக்கார். யமதர்மராஜனே கனகதாசராக அவதரிச்சிருக்கார். துருவராயரே துருவராஜனே ஸ்ரீபாதராஜராக அவதாரம் செய்திருக்கார். என் விக்னேஸ்வரனே சாட்சாத் விநாயகனே கோபாலதாசராக வந்திருக்கார். என் நிருத்தி தேவதை அம்ச சம்பூத்தர்னு சொல்லக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களிலே நிருத்தி தேவதை அவர் ரகுத்தமராக அவதரிச்சிருக்கார். இது மாத்திரமல்ல, எத்தனையோ ரிஷிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் சிரேஷ்டர்களும் ஏன் சங்ககர்ண தேவதையே வியாசராஜராகவும் ராகவேந்திரராகவும் எந்த ஒரு பிரகலாதன் கிருத்தயுகத்திலே பெரிய தபசு பண்ணாரோ அவரே கலியுகத்திலே பகவன் நாமாவை சொல்றதுக்கு ஆசைப்பட்டு அவதாரம் செய்திருக்கார். அது பகவான் அவர்களுக்கு செய்து கொடுத்த பாக்யம். அது அந்த கலியுகத்திலே அவர்களுக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கணுங்கிறது மாத்திரமில்லை, அவர்களை வணங்கக்கூடிய அந்த சிஷ்ய பரம்பரைக்கும் அப்பேற்பட்ட அந்த புண்ணியத்தை பக்தி மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக பகவான் அந்த ஞானிகளையும் இந்த கலியுகத்திலே அவதரிக்க வச்சிருக்கார் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட யுகம் கலியுகம். ஆக கலியுகத்திலே பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னால் கலியுகம் கலியுகத்திலே சாதனை மார்க்கம் சுலபம். கலியுகத்திலே வெவ்வேறு யுகங்களிலே செய்தக்கூடிய புண்ணியத்தை 100 வருஷம் செய்த புலனை இந்த கலியுகத்திலே பகவான் நாமாவை சொல்வதனாலே சுலபமாக அடைய முடியும்னு ஆச்சாரியர் மேற்கோள் காட்டியது போல சுலப மார்க்கம் நமக்கு இருக்கு. ஆகவே அதை உணர்ந்து கலியுகத்திலே யதாசக்தி நம்மளுக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ, எவ்வளவு காலம் இருக்கோ, எவ்வளவு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கோ அதை உபயோகப்படுத்திண்டு இருக்கிற நேரத்திலே பகவானுடைய நாமத்தை நடக்கும் போதும் பாடும் போதும் வேலை செய்யும் போதும் சமைக்கும் போதும் துணிகளை துவைக்கும் போதும் குழந்தைகளை தாளாட்டும் போதும் எந்த நேரத்திலையும் ஏன் படுத்துக்கும் போதும் கூட பகவான் நாமாவத்தை சொல்லலாம். எனலால் நான் தேசகால நியமகான்னு சொல்றார். பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு இது தேசம் இது காலம்ங்கிறது இல்லை அப்படின்னார். ஏனால் மந்திர ஜபங்களை சுத்தமான இடத்துல உட்கார்ந்துதான் ஜபிக்கணும், சுத்தமாக இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கிறது உண்டு. இந்த இடத்துல இருந்தால் பலன் அதிகம்ங்கிறது உண்டு. ஆக ஆனால் படுத்துண்டு கூட பகவான் நாமாவை சொல்ல முடியும். தேசகால நியமாக ராத்திரி நேரத்துல சந்தியாவந்தனாதிகளை பண்ண முடியுமா, ஹோமங்களை பண்ண முடியுமா? இல்லை. ஆனால் ராத்திரி நேரத்திலும் கூட என் நடுராத்திரியிலே தூக்கம் வராட்டை கூட பகவான் நாமாவை சொல்ல முடியும். அதனாலே எப்போதும் கலியுகத்தில எந்த க்ஷண க்ஷணத்திலையும் கூட பகவான் நாமாவை சொல்லி இப்பேற்பட்ட அபூர்வமான கலியுகத்திலே நமக்கு இப்பேற்பட்ட மனுஷ்ய பிறவி பகவான் கொடுத்திருக்கான், அதை உபயோகப்படுத்திக்கவும் சுலப மார்க்கத்தை கொடுத்திருக்கான். அந்த பகவானுடைய நாமத்தை அவனுடைய குணங்களை ஸ்ரத்தையனோட பக்தியனோட அந்த பகவானை சிந்தனை செய்துண்டு பாடுறதுனாலே கீர்த்தனம் செய்வதனாலே அது மோட்ச மார்க்கத்திற்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய 2 வார்த்தைகளை பாரதீ ரமண முக்கிய பிராண அந்தர்கத லட்சுமி நாராயணனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செஞ்சின்றிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.